நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேந்தனரம்மை காக்கவே, சமாதி சேந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூபசமாதி அடைந்தனர் உலகம் வியவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம், வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கம். இன்று ஒரு நண்பரிடமிருந்து இரண்டு கேள்விகள் மாத்திரம் வந்திருக்கின்றது, அதற்கு விடை காண்போம். அதை விட சென்ற வாரம் வந்த ஒரு கேள்விக்கு விடை காணாமல் இருக்கின்றது, அதற்கும் சேர்த்து விடை கண்டு விடுவோம். இன்று நண்பர் அனுப்பிய கேள்வி, அது கருத்து பதிவாக அனுப்பியிருக்கிறார். ஒரு ஒன்றை மற்றதை கேள்வியாக அனுப்பியிருக்கின்றார். முதலாவது கருத்து பதிவு. நான் இந்த கொரோனா காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருந்து உங்களுடைய இந்த கிரியா யோகத்தில் கலந்து கொண்டேன். நீங்கள் அங்கு வரும்போது தீட்சை தந்திருந்தீர்கள் துவக்கத்தில். அதன் பின் இந்த சத்சங்கங்களை ஒழுங்காக கேட்டு வருகின்றேன். இதுதான் என்னுடைய முதல் முறை உங்களுக்கு கேள்வி நான் ஒளிப்பதிவு செய்து அனுப்பியிருக்கின்றேன். ஆனால் ஒன்றை மாத்திரம் உண்மையாக சொல்ல விரும்புகின்றேன். நான் இந்த சத்சங்கம் கேட்காமல் விட்டதில்லை, எல்லாவற்றையும் கேட்பேன். ஏனென்றால் என்னுடைய இது கருத்து பதிவாக தருகின்றேன் முதலாவது விடயத்தை, அதான் இந்த ஒளி நாடாவை நிரப்பியிருப்பேனோ என்று எனக்கு ஒரு ஐயம். இருப்பினும் அதை தருகின்றேன், நீங்கள் எல்லோருக்கும் இதை சொல்ல வேண்டும் என்னுடைய கருத்தை என்பதுதான் என்னுடைய விருப்பம். நான் என்னுடைய குடும்பத்தில் கஷ்டப்பட்டு வளர்ந்தவன். கஷ்டப்பட்டு வளர்ந்த காலத்தில் கல்யாணமாகி ஓரளவு வேலை செய்கின்றேன். அது பெரிய வேலை என்பது அல்ல, அதாவது படித்து நல்ல படிப்பில் செய்யும் வேலை அல்ல. இருப்பினும் குடும்பத்தை காக்கக்கூடிய வேலை. ஓர் அன்பான மனைவி, இரண்டு பிள்ளைகள், எல்லோரும் என்னுடன் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த யோகத்தை பின்பற்றுபவன் நான் ஒருவனே. நீங்கள் தீட்சை தரும் போதும் கேட்டிருந்தீர்கள், ஆனால் நான் ஒருவன் தான் வந்து பங்கு பெற்றினேன். ஆனால் என்னுடைய கருத்து பகிர்வு என்னவென்றால், இது என்னத்திற்கு இப்போது நான் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றால், சில விடயங்கள் கிடைத்தது எனக்கு, என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அது கிடைக்காம போனாலும் அது வினைக்கணக்கு என்பதை உங்களுடைய சத்சங்கங்கள் மூலம் கேள்விப்பட்டேன். கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், ஆனால் எனக்கு கிடைத்தது. அது எனக்கு மிகவும் சந்தோஷம். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை துன்பத்தில் ஓடிய வாழ்க்கை சிறுவயதிலிருந்து. தாயுடன் இருக்கும் போது ஆரம்ப வயதில் எங்களுடைய குடும்ப நிலை காரணமாக துன்பத்துக்குள் உள்ளானேன். ஆனால் இயற்கையின் போது பிறக்கும் போது நாங்கள் அழுகின்றோம் என்று எனக்கு தெரிகின்றது, இறக்கும் போதும் அழுகின்றோம் என்று தெரிகின்றது. ஆனால் என் வாழ்க்கையில் வாழ்க்கை முழுக்கவே அழும் நிலைதான், அழுத நிலைதான் என்று சொல்கின்றார். ஆகவே அந்த நிலையில் இருந்து தாயுடைய அன்பு அரவணைப்பில் இருந்தேன். பின்னர் திருமணமான பின் மனைவியின் அரவணைப்புக்கு வந்தேன். அந்த சிற்றின்பங்களால் ஓரளவு இன்பத்தை அனுபவித்தேன். ஆனால் வாழ்க்கை துன்பம். அப்படி இருந்த காலத்தில் தான் இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் எங்களுடைய நாட்டுக்கு வந்தபோது நான் உங்களிடம் சிகிச்சை பெற்றேன். ஆனால் அந்த சிகிச்சை பெற்ற பின் இந்த விடயங்களை, இந்த சத்சங்கங்களை கேட்டுக்கொண்டு வரும்போது, சைவ சித்தாந்த அடிப்படை சத்சங்க அறிவை கேட்டுக்கொண்டு வரும்போதுதான் வாழ்க்கை என்பது ஓரளவு புரிதல் வந்திருக்கின்றது, வந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக கேட்கின்றேன், தவற விட மாட்டேன், அதன் வழி நிற்கின்றேன். இப்போது அந்த துன்பம் எல்லாம் இன்பமாகவே தெரிவது போலாவது நான் உணர்கின்றேன். அதுவும் நீங்கள் சொன்ன கருத்திலிருந்து, துன்பம் எல்லாம் இன்பத்தில் முடியும், அதே போல் இன்பம் எல்லாம் துன்பத்தில் முடியும் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் நீங்கள் சொன்னது பெரும்பாலும் அதை நான் உணர்கின்றேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆகவே என்னுடைய கருத்து பதிவு, இந்த விடயத்தை, இந்த பயிற்சியை நான் செய்கின்றேன். உங்களை அதன் பின் இன்னும் சந்திக்கவில்லை. இருப்பினும் பயிற்சியை நீங்கள் சொல்லித்தந்த முறைப்படி செய்கின்றேன். அதற்கு மேலாக இந்த கருத்துக்களை எடுத்து வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கின்றேன். கடைசி கிட்டத்தட்ட 3 வருடங்களாக மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது எனக்கு. ஆனால் இந்த கருத்து பகிர்வை ஏன் பகிர வேண்டும் என்று நினைத்தேன் என்றால், என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னில் இருக்கும் முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் காண்கின்றார்கள். அதற்குரிய காரணம் பாபாஜியின் கிரியா யோகம் என்று என் மூலம் அறிகின்றார்கள். ஆனால் அவர்கள் துன்பங்களில் சிக்கும் போதெல்லாம் நான் சிலவற்றை அவர்களுக்கு சொன்னேன். நீங்கள் அனுப்பின விடயங்களையும் அவர்களுக்கு அனுப்பினேன். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை கேளுங்கள், வாழ்க்கை துலங்குமண்டு. அவர்கள் அதை கேட்ட பாடில்லை. அவர்கள் தங்களுடைய சிற்றின்பத்தில் உழல்கின்றார்கள். ஆனால் இப்போது எனக்கு தெரிந்த மிகவும் நெருக்கமான ஒருவர் ஒரு கஷ்டமான நிலையில், இறக்கும் நிலையில் இருக்கின்றார். இப்ப கூட அவருக்கு நான் அதை செய்யுங்கள், கேளுங்கள், இறுதி நேரத்தில் கூட சில விடயங்கள் உங்களுக்கு புலப்படும் என்று சொல்லியும் அவருக்கு அது எடுபடவில்லை. ஐயா, எனக்கு தேவையே. சரி, இறக்கும் நிலைக்கு வரும்போது இறப்பின் போதும் அழுகின்றார், அது இயற்கை. பிறக்கும் போதும் அழுகின்றோம், அது இயற்கை. அந்த நிலையில் கூட அவருடைய மனதில் நேரமும் உண்டு. இறக்கும் தருவாயில் என்றால் உடனே இறக்கப் போக மாட்டார், ஆனால் இறப்பு நிச்சயம் என்று தெரிந்து விட்டது அவருக்கு, அவருடைய நோய் காரணமாக. இருப்பினும் அவர் இதை கேட்க ஆர்வம் காட்டவில்லை. அது ஏன் ஐயா? துன்பத்தில் இருந்தால் கூட அதில் அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கின்றதே. அதுக்கு ஏதாவது உபாயம் உண்டா அவரை இதை கேட்க பண்ணுவதற்கு என்பதற்காகத்தான் இந்த என்னுடைய கருத்து பதிவை இங்கு போட்டு உங்களுக்கு இந்த நாடாவை அனுப்பினேன் என்று சொல்லியிருக்கின்றார். இவருக்கு நான் சொல்லும் கருத்து, நாங்கள் பார்த்த அடிப்படை கருத்து தான், எல்லாம் விதிப்படிதான், எல்லாம் வினைப்பயன்படிதான். இதில் முக்கியமாக இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து, வாழ்க்கை வாழ்வது எப்படி, முதலாவது, இரண்டாவது தான் சாதனையில் வெற்றி படிவது எப்படி, ஓ சிவனின் பதிஞானத்தை அடைவது எப்படி குரு மூலம் என்பது காட்டப்படுகின்றது. குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை என்றும் சொல்லப்படுகின்றது. ஆகவே அவருடைய வினைப்பயன் அவ்வளவுதான். அதை பற்றி நீங்கள் கதி கலங்க வேண்டாம். நீங்கள் பிடித்ததை விட்டுவிட வேண்டாம். செல்லுங்கள் என்கின்றேன் உங்களுக்கு. ஆகவே இயற்கையில் இது நாங்கள் பார்க்கின்றோம். இயற்கை எங்களுக்கு எல்லா விடயத்திலும் நன்மைக்காகவே இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதை சரியாக பயன்படுத்துவதில்லை என்பதை இந்த அடிப்படை கருத்து மூலம் கூட படித்திருக்கின்றோம். ஆகவே இயற்கை எங்களுடைய வினைகள் இவை இரண்டும் மாறாதவை. ஆனால் எங்களுடைய செயல்கள் மாறக்கூடியது. அது காரணம் இந்த வினை. அதாவது எங்களுக்கு கிடைக்கும் வினையில் இருந்து இறைவன் எப்படி எங்களுக்கு இந்த வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அமைத்தாரோ அதில் நாங்கள் கட்டுப்பட்டே போக வேண்டும். ஆகவே அந்த உங்களுடைய நெருங்கிய உறவினரை பற்றி நீங்கள் கவலைப்படாது. அவர் வசதியானவராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்துடன் அவருக்கு நீங்கள் சொல்லியது, உங்களுடைய மனிதாபிமானம், அவர் அதை பின்பற்றாமல் விடுறது அவருடைய வினை. இதை விட எனக்கு வேறு ஒன்றும் அவருக்கு சொல்வதற்கு இல்லை. நீங்கள் கேட்டாலும் என்னுடன் எனக்கு அவருடன் கதைப்பதற்கு அங்கு ஒன்றுமே இல்லை என்று இந்த அன்பருக்கு பதில் கொடுக்கின்றேன். ஆனால் இது ஒரு கருத்து பதிர்வாய் மக்களுக்கு கொடுக்க வேணும் என்பதற்காகத்தான் நீங்கள் இந்த சென்று என்னிடம் அனுப்பிய இந்த ஒளிநாடாவை முழுமையாக கேட்டு இந்த கருத்து பதிவை கொடுத்தேன். ஏனென்றால் இது மற்றவர்களுக்காவது உதவட்டும். இன்னும் பலர் இந்த சத்சங்கத்தை முழுமையாக தொடர்ச்சியாக கேட்காதவர்களும் இருக்கின்றனர். ஏனென்றால் நேரமின்மையாக இருக்கலாம் அல்லது ஆர்வமின்மையாக இருக்கலாம். ஆனால் இதில் பல விடயங்களும் உண்டு. அதை பற்றத் தொடங்கினால்தான் உங்களுக்கு அதனுடைய முழு விளக்கமும் தெரியும். இது படிப்பதல்ல. இதை கேட்டு சிந்தித்து வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். எங்களுடைய வினைப்பயன்கள் குறையும், துன்ப நிலைகள் குறையும் என்று இந்த அன்பருடைய கருத்து பதிவை வைத்து மீண்டும் அதை வலியுறுத்துகின்றேன். அவருடைய இரண்டாவது கேள்வி, உங்களுடைய சத்சங்கங்களிலிருந்து நான் கேட்டிருக்கின்றேன், பலர் இந்த கேள்வியை இரண்டு மூன்று தடவை கேட்டிருக்கின்றார்கள். கடைசி மூன்று வருஷத்தில் பாபாஜியை அல்லது இறைவனை பரம்பொருளை பார்க்கலாமா? அதற்கு நீங்கள் கொடுத்த உதாரணங்களும் ஓமானங்களும் மிகவும் சாதகமாக இருந்தது, விளங்கி இருந்தது. மின்சாரத்தை வைத்து கொடுத்தீர்கள். எங்களுடைய நிலையை உயர்த்தினால்தான் அவர்களை பார்க்க முடியும் என்றும் சொன்னீர்கள். எல்லாம் புரிந்து கொண்டேன் அந்த நிலையில். அதற்கும் மேலே ஏன் எங்களுடைய நிலையை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் சொன்னதன் விளக்கம் இன்னும் சிறிது கூட தரலாமா என்று கேட்கின்றார். தரலாம். அதாவது நாங்கள் கிரியா சாதகர்களாக இருந்தால் சாதனை மூலம் எங்களுடைய நிலையை உயர்த்தலாம். ஏன் இந்த நிலையை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் மீண்டும் கேட்டதற்கு உரிய பதில், நாங்கள் இறைவனை அல்லது பாபாஜியை காண வேண்டும் என்றால் ஒரே ஒரு விடயத்தில் நின்றுதான் காணலாம். அது திருவருள் அல்லது குருவருள். அது திருவருள் இறைவனுடனும் குருவருள் எங்களுடைய பாபாஜியுடனும் இரண்டும் சேர்ந்து இருக்கும் நிலை. ஆகவே அவர்களை நாங்கள் காண வேண்டுமா அல்லது உணர வேண்டுமா என்றால் அந்த அருளில் நிற்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. திருவருளில் நின்றால்தான் பரம்பொருளின் விடயங்களை நாங்கள் உணரலாம். அதே போல் குரு அருளில் இருந்தால்தான் பாபாஜியின் செயல்களை நாங்கள் உணரலாம், விடயங்களை. அதுதான் எங்களுடைய ஊடகம் அவர்களை பார்ப்பதற்கோ அல்லது அந்த வழியில் நிற்பதற்கோ. ஆனால் பார்ப்பதென்பதற்கு இன்னொரு விளக்கமும் சைவ சித்தாந்தத்தில் தந்திருக்கின்றது. அது என்ன? அவன் விரும்பினால்தான் அவனை நாங்கள் காணலாம், எங்களால் காண முடியாது உயிர்களால் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இறைவனாகவே எங்களுக்கு அதை தர வேண்டும். எதை என்றாலும் அவனை காட்ட வேண்டும் என்றாலும் அவனே விரும்பினால்தான் எங்களுக்கு அது கைகூடுமே தவிர நாங்கள் விரும்பி அதை பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கு ஊடகமாக இருப்பதுதான் திருவருள் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதே விடயம்தான் பாபாஜியின் கிரியா யோகத்திலும். எல்லா விடயத்தையும் பாபாஜி காட்டுகின்றார் எங்களுக்கு. ஆனால் அவருடைய குருவருள் அந்த நிழலில் நாங்கள் தொட்டுக்கொண்டிருந்து அதன் வழி செல்வோமாக இருந்தால்தான் அவர் விரும்பினால் எங்களுக்கு அவற்றை உணர்தல் மூலமாகவும் காட்டல் மூலமாகவும் தருவர். இதனால்தான் சுருக்கமாக இந்த கேள்விகள் வரும்போது அவர்களுடைய நிலை உயர்ந்தது, எங்களுடைய நிலையை அந்த நிலைக்கு உயர்த்தினால்தான் அவர்களுக்கு அவர்களை காண்பதா உணர்வதா என்ற நிலைகளை நாங்கள் அடையலாம் என்று சுருக்கமான சொல்ல பதிலின் விரிவான விளக்கம் சைவ சித்தாந்தம் மூலமும் கிரியா யோகம் மூலமும். ஆகவே இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் வருகின்றது என்றால் பலரும் இதை சிந்திக்கின்றார்கள். ஆனால் அந்த நிலைக்கு சென்று சென்று சிந்தித்துக் கொண்டிருந்து அந்த கேள்விகளை அனுப்பினால் அது அவர்களுக்கு மிகவும் நன்மையானது. ஆனால் போகாமல் இருந்து கொண்டு அதே நிலையில் இருந்து கொண்டு இதே கேள்விகளை எழுப்பி அதற்குரிய வழியை கேட்டுவிட்டு மற்றைய விடயங்களை செய்து கொண்டிருந்தால் அது இலகுவில் கிடையாது. ஆனால் சிலருக்கு கிடைத்திருக்கின்றது. அதை நாங்கள் இல்லை சொல்லக்கூடாது. ஏன்? அவர்களுடைய பழைய பிறப்பில் அவர்கள் அந்த நிலையை கிட்ட எட்டிய ஆன்மாக்கள் இந்த உடலில் இருக்கும் போது ஒரு நேரத்தில் அது கிடைக்கலாம் உணர்வுகள். ஆனால் அதற்குரிய காரணம் இந்த பிறப்பில் அவர்கள் ஒன்றுமே செய்யாது ஒரு இடத்திலிருந்து இதை கேட்டுக்கொண்டு இருப்பதல்ல, பழைய பிறப்பில் அவர்கள் செய்த விடயங்களை வைத்து இந்த பிறப்பில் அது நடக்க சாத்தியம் உண்டு. ஆகவே சும்மா இருந்து இவற்றை அடைய முடியாது என்பது இந்த அன்பருடைய இரண்டாவது கேள்விக்குரிய விளக்கம். இந்த ரெண்டு கேள்வியும் தான் இன்று வந்திருந்தது. ஆனால் சென்ற வாரத்தில் நான்கு கேள்விகள் வந்த இடத்தில் மூன்று கேள்விகளுக்கு விடை கண்டு ஒன்று மீதியாக உள்ளது. அதற்கு இன்று விடை காண்போம். இந்த கேள்வி மிகவும் ஒரு இச்சி என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் கொஞ்சம் ஆக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வி. ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இதை செயல்படுத்துகின்றார்கள். அந்த கேள்வி என்ன? எங்களிடம் வந்து சேர்ந்த ஒரு ஆரம்ப சாதகரிடம் இருந்து எங்களுடைய சங்கத்தில் ஒரு வருடத்துக்குள் சேர்ந்திருக்கின்றார். அவரிடம் இருந்து வந்த ஒரு கேள்வி. அவர் எங்களுடைய சங்கத்தில் ஒன்றோ ரெண்டு பாபாஜி பூஜா சிவ பூஜைகளை கலந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கேள்வி என்னவென்றால், சைவ சித்தாந்தத்தில் உங்களுடைய சத்சங்கத்தை ஒரு வருடம் கேட்கின்றேன். திருவடிதான் திருவருள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில். ஆகவே என்னுடைய கேள்வி என்னவென்றால், உங்களுடைய சங்கத்துக்கு நாம் வந்தபோது, இது யோவா சங்கம் என்று எனக்கு தெரியும், கோவில்களில் இது நடைபெறுகின்றது, அது விளக்கம் இல்லாமல் நடக்கின்றது என்று தெரிகின்றது. ஆனால் உங்களுடைய யோவா சங்கத்தில் இந்த விடயத்தை நான் பார்க்கின்றேன். இதற்குரிய உங்களுடைய கருத்து என்னென்றுதான் அவர் கேட்கின்றார். அது என்ன? உங்களுடைய பூஜைகளில் நீங்கள் எல்லோரையும் மலர் வந்து வைக்கச் சொல்கின்றீர்கள். விக்கிரகங்களுக்கு விக்கிரகங்கள் என்று இங்கு சொல்வது பாபாஜி, அன்னை, சிவன். அதில் பலரும் நான் பார்க்கின்றேன், நானும் ஒருவன் வந்து வைக்கின்றேன் கோயில் வழிபாட்டு முறை வழியாக. எல்லோரும் நாங்கள் அந்த பூ வைக்கும் இடம் அந்த சிலையில் உயர்ந்த இடமாக பார்த்து எவ்வளவு உயரத்தில் வைக்கலாமோ என்று வைக்கின்றோம். ஆனால் சைவ சித்தாந்தம் அடிப்படை கருத்தில் சொல்லுகின்றது திருவடி. திருவடிதான் மிகவும் முக்கியம். திருவடியில்தான் திருவருள் உண்டு, திருவடியைத்தான் நாங்கள் பெற்ற வேண்டும் என்று சொல்கின்றது சத்குரு கிரியா பாபாஜியின். பரங்கிப்பேட்டை கோயிலுக்கு சென்றிருந்த போதும் அதை உணர்ந்தேன். அவருடைய திருப்பாதம் வெளியே யாகசாலைக்கு பக்கத்தில் அமைத்திருக்கின்றார்கள். அவருடைய கோவிலுக்குள் நான் ஒரு முறைதான் போகும்போது உள்ளே செல்ல முடியாது. ஆனால் திருவடியை வெளியால் வைத்திருக்கின்றார்கள். எனக்கு அந்த நேரம் இந்த திருவடி என்றால் எவ்வளவு தூரம் உன்னதமானது என்பது தெரியவில்லை. சரி, திருவடி வெளியே இருக்கின்றது என்று அதை பார்த்துவிட்டு படமும் எடுத்து கொண்டு வந்து விட்டேன். இப்போதுதான் தெரிகின்றது நாங்கள் பிடிக்க வேண்டியது திருவடியை. ஆகவே அந்த கோவிலுக்குள் நாங்கள் சென்று பாபாஜியை தொட்டு வணங்க முடியாத கட்டுப்பாடு இருந்தாலும் எங்கு எதை எங்களுக்கு தேவையோ அது வெளியில் காத்திருக்கின்றது. அதை நான் தொடாமல் வந்துவிட்டேன் என்று இப்போது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் போது மனவருத்தப்படுகின்றேன். ஆனால் உங்களுடைய சங்கத்தில் ஒரு வருட காலமாக இதை பயிலும் போது அதே திருவடியை நீங்களும் அந்த பாபாஜி சிலைகளுக்கு பக்கத்தில் வைக்காது எல்லோரும் அடையக்கூடிய வகையில் சற்று முன்னதாக வைத்திருக்கின்றீர்கள் யாகசாலைக்கு முன்னால். இங்கு நான் எப்போதும் தொட்டு கும்பிடுவேன் அந்த திருவடியை. ஆனால் உங்களுடைய சங்கத்தில் நான் பாபாஜியையும் தொட்டு கும்பிடலாம், இங்கு யோக வழிபாடுதான் என்பது எனக்கு தெரிந்தாலும் திருவடியையும் தொடுகின்றேன். ஏனென்றால் கிடைத்தது அதனுடைய கருத்து, அதனுடைய முறை இப்போதுதான் விளங்கி இருக்கின்றது. அதைத்தான் நான் என்னுடைய கேள்வியில் இங்கு கொண்டு வந்தேன். ஆனால் என்னுடைய கேள்வி, இந்த பூ வைப்பது ஏன் மக்கள் இந்த சத்சங்கத்தில் இருந்தால் கூட பூ கிடைத்தவுடன் பூசையில் அதை திருவடியில் சாத்தாமல் கைகள் காதுகள் விநாயகருடைய துதிக்கை செவி சிவனுடைய மேல் பகுதி எல்லாவற்றை மூடி வைக்கின்றார். அவர்களுக்கு இந்த கருத்து புரியவில்லையா, அல்லது நான் ஏதாவது தவற விட்டுகின்றேனா இந்த கருத்தில் என்பது அவருடைய கேள்வி. இதை என்னை நேரடியாகவே கேட்டார். அதான் இவ்வளவு தூரம் விளக்கமாக சொல்கின்றேன். நான் அவருக்கு கொடுத்த பதில், அவரவர்கள் விருப்பப்படி அவர்கள் எதையும் செய்யலாம், இது உருவ வழிபாடு. இருப்பினும் சைவ சித்தாந்திகள் கிரியா யோகத்தை தொடர்பவர்கள் இந்த விளக்கத்தை மிகவும் உன்னிதமாக கவனிக்க வேண்டும். திருவடி, திருவடியில்தான் திருவருள். அதனால்தான் சிவன் தூக்கிய திருவடியால் திருவருளை கொடுத்து கொண்டிருக்கின்றான் தன்னுடைய தாண்டவத்தில், ஓ நடனத்தில். ஏன் கைகளால் கொடுக்கலாம் தானே. ஆகவே அது மேலதிக விளக்கம். அதை விட நான் கூடுதலாக கதைப்பதற்கு நான் அருகதை அற்றவன். ஆனால் நான் எப்போதும் திருவடியை பற்றி கொள்ளுவேன் என்னுடைய அனுஷ்டானத்தில். அதை அவர் கேட்ட கடியால் அந்த கேள்வியை நான் ஒழிக்க விரும்பவில்லை. அவருக்கு தனியே அந்த பதிலை கொடுத்திருக்கின்றேன். இருப்பினும் அது இந்த சத்சங்கத்துக்குரிய கேள்வி என்று அவர் சொன்னபடியால் அதை எல்லோரிடமும் கொடுக்கின்றேன். உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய வழிபாட்டு முறைகள் இருக்கலாம், ஆனால் கடவுளை பூசிப்பது விடயம் தெரிந்த பின், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து தெரிந்த பின் அதை பின்பற்றினால் அது உங்களுடைய விருப்பம். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இன்று இரவனையா தொடர்புக்கு வரவில்லை. இரவனையா அணைப்பில் இருக்கின்றீர்களா? இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவனையா, மியூட்டில் இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்னைக்கு என்னுடைய லேப்டாப் வேலை செய்யல, நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம். ஃபோனில் முயற்சி செய்தேன், அப்போ அதையும் சரி வரை இல்லை. அப்புறம் ஃபோனில் டேட்டா இப்போ வர இப்போ தான் வேலை செய்ய தொடங்கினேன், அதால் உள்வாங்க முடியவில்லை. நான் மீண்டும் தன்னுடைய கேட்டு உள்வாங்கி அதை திருப்பவும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ.
நன்றி நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்ற கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
வழக்கம் போல் இன்றைய சத்சங்கமும் நல்ல சிறப்பாக கேட்ட கேள்விக்கு அருமையான முறையில விளக்கமா பாபாஜியுடைய அருளால இந்த பதில் எல்லாம் வந்து கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. சைவ சித்தாந்தத்திலேருந்து எடுத்து கொடுத்த கருத்துக்களும் நம்ம மனசுல எழுதுகிற விஷயங்களை பாபாஜி நமக்கு சில ஆதாரமா நின்று சில பதில்களை கொடுத்துட்டு இருக்காருன்ற விஷயத்தான் நான் உணர்றோம். எல்லாரும் நிறைய படிக்கிறாங்க, நிறைய கோயிலுக்கு போறாங்க எல்லாம். ஆனா நமக்கு பாபாஜி வந்து இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பான ஒரு விஷயத்துல நமக்கு ரொம்ப கருணை காட்டுறாருன்ற ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வகையில இந்த திருவடியை பத்தி நீங்க விளக்கமா சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பான விளக்கம். இந்த திருவடி அவ்வளோ பெரிய விசேஷம். அது சைவ சித்தாந்தம் படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் நமக்கு திருவடியினுடைய பெரிய ஒரு மகத்துவமே தெரியப்பட்டது. அந்த வகையில நமக்கு பாபாஜி அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. அங்கேயும் உங்களுக்கு திருவடி அங்க பாபாஜி கொடுத்துருக்காரு, அதையும் நீங்க வணங்கி அவருடைய ஆசி எல்லா இடத்துலயும் நிறைந்து இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு மூல காரணமா தான் மின்கூட்டியே உங்களுக்கு இந்த இதெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காருன்ற ஒரு உணர்வு தான் எனக்கு ஏற்படுது. அப்படிதான் எங்களுக்கும் சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு நாங்க இந்த தொண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்ல பார்க்கக்குள்ள பாபாஜி நமக்கு ரொம்ப கருணை புரிகிறார். அந்த வகையில நல்ல சிறப்பான முறையில இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்து இந்த திருப்பாதத்தை பத்தி நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் இந்த சத்சங்கம் மேன்மை அடைய பாபாஜி என்றும் பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மீண்டும் அதை வலியுறுத்தி இருக்கின்றீர்கள். திருவடி திருவருள் மிகவும் முக்கியமான ஒன்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில். அதை படித்த பின் தான் தெரிகின்றது. ஏனென்றால் அதுதான் எங்களுக்கு ஊடகமாக இருக்கின்றது என்றும் சைவ சித்தாந்த பேராசிரியர் விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இந்த திருவடி மூலமாக திருவருளும், இந்த திருவருளில் தான் எங்களுடைய குருமார்கள் எல்லோரும் தோன்றியிருக்கின்றார்கள். சிவன் நேராக எங்களிடம் வரவில்லை, குரு வடிவில் வருகின்றார். இந்த திருவருள் ஊடகமாகத்தான் வருகின்றார். ஆகவே இந்த திருவருள் என்பது மிகவும் மிகவும் இன்றியமையாதது என்று சைவ சித்தாந்தன் சொன்னதாக பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். யான் அறியேன், அதை உணர்கின்றேன். ஆகவே அந்த திருவடிக்கு உரிய கேள்வி ஒன்று என்று வந்தது, அது சாதகரிடம் இருந்து வந்தது. அதை வைத்து அந்த விளக்கத்தை முடிந்தளவு பேராசிரியர் சொன்னதை அறியேன் சொன்னேன். அதை சிந்தியுங்கள், தெளியுங்கள், அதன் வழி நில்லுங்கள். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம.